నమస్కారం. காரியங்கள் செய்வதை பற்றி சில சந்தேகங்கள் வந்திருந்தன. ஒன்றிரண்டை தற்போது கூறுகிறேன். நம்முடைய வீட்டில் தாயோ தந்தையோ பரமவதிக்கிறார், மறைந்து விடுகிறார்கள். அதற்கப்புறம் ஓராண்டுக்கு துக்கம் அனுஷ்டிக்கிறோம். அந்த ஓராண்டு கணக்கு ஏன் வந்ததென்றால், உண்மையில் இப்ப நாம 12ஆம் நாள் சபிண்டீகரணம்னு பண்ணுகிறோம். அந்த செயல்தான் நம் தாயையோ தந்தையோ நம்முடைய பித்திருக்களோடு சேர்த்து வைக்கும். அது இப்ப 12ஆம் நாள் செய்கிறோம். ஆனால் உண்மையில் அது ஓராண்டு கழித்து ஸ்ராத்தத்தன்று அதே திதி என்றுதான் செய்யப்பட வேண்டும். அதற்குள் இந்த கர்த்தாவருடைய வாழ்க்கை நிலை நிற்காதது, கலியுகத்தில் ஆயுள் குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால 12ஆம் நாள் பண்ணிவிடுகிறோம். அப்படியே பண்ணிவிட்டாலும் உண்மையில் ஓராண்டு வரைக்கும் அந்த துக்கம் இருக்குத்தான் இருக்கும். அதனால ஒரு வருஷம் வரைக்கும் எந்த ஒரு யாத்திரைக்கு செல்வதோ, திருமலைக்கு சென்று பெருமாள் சேவிப்பதோ இவை செய்வதில்லை. ஆனா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாளுக்கு போறது, உள்ளூர் சன்னதிக்கு போவது செய்யலாம். அதற்கு இந்த ஓராண்டு பார்க்க வேண்டிய தேவையில்லை. கல்யாணங்களுக்கு போகலாமானால் மறுபடியும் அதேதானே, ஓராண்டு கழித்துத்தான் அந்த 12ஆம் நாள் காரியம் பண்ணியிருக்க வேண்டும்னு வைத்துக் கொண்டால் அப்ப அதற்குள் கல்யாணத்துக்கு போயிருப்போமா? ஆனால் அது இப்ப அவரவருடைய குடும்ப வழக்கத்தை பொறுத்ததாக இருக்கிறது. சிலர் போவதில்லை, சிலர் கல்யாணங்களை அட்டன் பண்றார்கள். இன்னொன்னு, கயாசிராத்தம் பண்ண வேண்டுமானால் எப்ப பண்ணலாம்? தந்தை பரமோதித்து விட்டார், தாய் இருக்கிறாள், ஓராண்டுக்கு காரியமெல்லாம் பண்ணோம், அதற்கப்புறம் கயாசிராத்தம் போய் பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் தாயும் போன பிற்பாடு அப்ப அவளுக்காகவும் போய் செய்ய வேண்டும். அதனால தந்தை தாய் இருவரும் பரமோதித்த பிற்பாடு போய் பண்ணிவிட்டால் ஒரு தரத்தில் பண்ணிவிடலாம். சக்தி இருந்தால் தந்தை பரமோதித்த பிற்பாடு ஒரு முறை செய்துவிட்டு வரலாம், அப்புறம் தாய்க்காக செய்யலாம். ஆனால் தாய் இல்லை தந்தை இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அப்ப ஆண்டுதோறும் செய்ய வேண்டிய ஸ்ராத்தம் மட்டும் நடக்கும், கயாசிராத்தம் பண்ண முடியாது. அது தகப்பனாரும் பரமோதித்த பிற்பாடுதான் செய்வதற்கு முடியும். இன்னொரு விதத்தில் பார்த்தால், தர்ப்பணங்கள்னா எப்படி? இப்ப அமாவாசை தர்ப்பணம் பண்றோம், அதற்கு எப்படின்னால், தந்தை இருந்து விட்டால், தந்தை இருக்கார் தாய் இல்லை அப்படின்னாலும் தர்ப்பணம் பண்ற வழக்கம் வச்சுக்கல. ஆனால் தந்தை பரமோதித்து விட்டார், தாய் இருக்கிறார்னு சொன்னால் அப்ப செய்கிறார்கள், தர்ப்பணத்தை ஆரம்பிச்சு செய்கிறார். இதிலே ஒருத்தர் இறந்தவுடன் அந்த முதல் நாள் காரியம் பண்றதுக்கு பலருக்கும் யோக்கியத்தை உண்டு, தகுதி உண்டு. ஆனால் அதுக்கு அப்புறம் இருக்கிறதுக்கெல்லாம் முதல்ல மூத்த பிள்ளைக்கு தகுதி. ஏன் மாசந்தோறும் பண்ண வேண்டியவற்றை பண்ணுவதற்கும் மூத்த மகனுக்கு தான் தகுதி. மூத்த பிள்ளை நான் வரல, நான் பண்ண போறதில்லை அப்படின்னு சொன்னால்தான் அடுத்த பிள்ளைக்கு தகுதி. மூத்த பிள்ளை பண்ணும்போது மாசியம் மாசாந்திர கைங்கரியத்திலேயோ எதுலேயோ சின்னவன் கூட நிற்கலாம். இன்னொன்னு, முதல் மாசம், ரெண்டாம் மாசம், மூணாம் மாசம் அந்த மாதிரி மாசாந்திரத்துக்கு பண்ணணும் இல்லையா? அது நடுவில் ஒரு ரெண்டு மூணு மாசம் பண்ண முடியல, அதெல்லாம் வேண்டாம், தேவையில்லை, சேர்த்து வைத்து பண்ணி கொள்ளலாம்ன்ற பேச்சு இருக்கிறது. அப்படி இல்லை, மாசந்தோறும் தான் செய்ய வேண்டும். ரொம்ப முடியாதவர்களுக்குத்தான் ஒரு ரெண்டு மூணு சேர்த்து பண்றது என்கிற வழக்கம் வைத்துள்ளார்கள். ஆனால் அதை கண்டிப்பாக தவிர்ப்பது தான் நல்லது, மாசாமாசம் பண்ணிவிடுவதே நல்லது. இப்ப இன்னொன்று காணப்படுகிறது. நான் சொல்றச்சேவே முதல் நாள் காரியத்துக்கு யாருக்கும் பண்றதுக்கு தகுதி உண்டுன்னு சொன்னேன். ஏனால் ஒருவேளை பிள்ளை எங்கோ இருக்கார், வடநாட்டுக்கு போயிருக்கலாம், இல்ல வெளி தேசத்துக்கே போயிருக்கலாம், தந்தையோ தாயோ பரமோதித்து விட்டார். அவர் அங்கேந்து வருவதற்கு ஒரு ரெண்டு நாள் ராத்திரி ஆறுதுனால் அப்படி இறந்தவரை வைத்துக் கொள்வது பழக்கத்தில் இல்லை. ஆனா இந்த நாள்ல பார்த்தோம்னால் அதை கொஞ்சம் குழு குழு வசதி எல்லாம் பண்ணி ஜாகிரதப்படுத்தி வச்சு ரெண்டு நாள்ல அவர் வந்து அதுக்கப்புறமே முதல் நாள் காரியம் தகனமே பண்றத பார்க்கிறோம். ஒன்று, அதை போல வைத்துக் கொண்டிருப்பது நம்ம அப்பா அம்மாவுக்கும் சரியில்லை. இன்னொன்னு, அப்ப அவர் வந்து பண்ற வரைக்கும் ரெண்டு நாள் எல்லாரும் பட்டினி கிடப்பார்களா? எங்கோ பிளைட்டை பிடிச்சு வர்றவர், அவரும் அந்த ரெண்டு நாள் பட்டினி இருக்கணும். இங்க வீட்டிலேயே யார் பரமோதித்தாரோ அவரோட கூட இருக்கிறவர்கள் அவர்களும் அப்ப பட்டினி இருப்பாளா? அப்படி இருக்கிறதா தெரியல. அப்படின்னா கூடவே இருக்கும்போதே சாப்பிடுவோமா? இன்னொன்னு, இந்த வீட்டு ஷவரும் அடுத்த வீட்டு ஷவரும் ஒன்னா இருந்ததுனால் அப்ப அந்த வீட்லயும் பண்ண முடியாது, சமைக்க முடியாது, சாப்பிட முடியாது. அப்ப என்ன ஆகும்? இந்த கேள்விகள்லாம் நிறைய இருக்கிறது, நம்ம கன்வீனியண்டா எதுக்கும் பதில் சொல்றது இல்லை. அதனால் இதையும் தவிர்ப்பது நலம். இத போல இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு, இப்ப ஒன்னு ரெண்டா சொல்லியிருக்கேன், மேல பார்ப்போம்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.